அன்பர்கள் அன்பருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஈராக்கின் மிக பழமையான அசிரியன் நகரான நிம்ருத் நகரை கனரக இயந்திரங்களை கொண்டு ஐஎஸ் தீவிரவாதிகள் அழித்திருப்பதை ஒரு போர்க்குற்றம் என்று ஐநா தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள், இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் பாலியல் பலாத்கார குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அடித்துக் கொண்ட சம்பவம் குறித்த செய்தி, இந்த செயல் எதை காட்டுகிறது என்பது குறித்த ஓர் ஆய்வுக் கண்ணோட்டம்,
இந்த பாலியல் வன்முறை வழக்கு வந்து அதுக்கு காரணமா இருந்திருக்கும். ஆனா அதை விட அதிகமா இருக்கிறது வந்து நம் நாட்டில் இந்த இன்டாலரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஹைட்ல இருக்க இன்டாலரன்ஸ்.
இலங்கையில் சீன உதவியுடன் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட துறைமுக நகரம் என்கிற 150 கோடி டாலர்கள் நில அபிவிருத்தி திட்டத்தை இலங்கை இடைநிறுத்தியிருப்பதை சீனா உறுதி செய்திருப்பது குறித்த செய்திகள், இது குறித்த ஓர் ஆய்வுக் கண்ணோட்டம்,
அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திலே அதை இடைநிறுத்துவதாகவும் இடைநிறுத்தும்படியே சீன நிறுவனத்தை நம் தாங்கள் கேட்டதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.
ஆனால் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
சாதாத் மற்றும் நந்தினி குருசங்கர்.
செய்தி அறிக்கை. ஈராக்கில் இருக்கின்ற பண்டை காலத்து அசிரிய நகரமான நிம்ருத்தை இஸ்லாமிய அரசு ஆயுதக் குழுவினர் அழித்திருப்பது போர்க்குற்றம் என கூறி ஐநாவின் கலாச்சார மற்றும் பண்பாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ கண்டித்திருக்கின்றது. 3,300 ஆண்டுகள் பழமையான இந்த நகரத்தின் சுவர்கள் சிலைகள் எல்லாம் புல்டோசர்கள் கொண்டு இடிக்கப்பட்டு வருவதாக ஈராக்கிய அதிகாரிகள் கூறுகின்றனர். அசிரிய பேரரசின் தலைநகரமாக விளங்கிய ஊர் நிம்ருத். மோசுல் நகருக்கு தெற்காக டைக்ரிஸ் நதிக்கரையோரத்தில் அமைந்திருக்கின்ற இந்த புராதன நகரம் அசிரிய நாகரிகத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இஸ்லாமிய அரசு அமைப்பினர் அண்மையில் மோசுல் நகரின் அருங்காட்சியகத்தில் இருந்த சிலைகளையும் புராதன கலைப்பொருட்களையும் அழித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தான் மாகாணமான கைபர் பக்துங்குவாவில் உள்ள 100க்கும் அதிகமான பள்ளிக்கூடங்களுக்கு கடந்த வருடம் பெஷாவர் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் ஒன்றில் பலியான பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களின் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாதத்தால் கல்வியை தடுக்க இயலாது என்ற செய்தியை இந்த நடவடிக்கை ஆயுததாரிகளுக்கு அனுப்பும் என்று அதிகாரிகள் கூறினர். தம் பிள்ளையை இந்த சம்பவத்தில் இழந்த பெற்றோர் கூறும்போது தங்கள் குழந்தைகள் என்றென்றும் நினைவில் நிற்கும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்றனர். இஸ்லாமியவாத ஆயுததாரிகள் கடந்த டிசம்பர் மாதத்தில் ராணுவத்தால் நடத்தப்படும் பள்ளி ஒன்றை தாக்கி 150க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களை சுட்டுக் கொன்றிருந்தனர்.
அமெரிக்க விண்வெளி ஓடம் ஒன்று செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு பெல்ட் எனப்படும் விண்கற்கள் வலயத்தில் இருக்கின்ற குட்டி கிரகமான சிரசை சென்றடைய இருக்கிறது. டுவார்ஃப் பிளானட் எனப்படும் இந்த குட்டி கிரகத்தை சுற்ற இருக்கின்ற முதல் விண்கலம் இதுதான். சூரிய குடும்பத்தின் தோற்றம் பற்றி நாம் விளங்கிக் கொள்ள இது உதவும். டான் எனப்படும் இந்த விண்வெளி ஓடம் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் பயணித்த பின்னர் சிரசை சென்றடைய இருக்கிறது. இந்த கிரகத்தின் மேற்பரப்பில் தெரியும் 2 வெளிச்சமான இடங்கள் விஞ்ஞானிகளின் ஆர்வத்தை தூண்டியிருக்கின்றது. இது என்னவென்று தெரியவில்லை என்றாலும் உறைபணியாக இருக்கலாம் என அவர்கள் ஊகிக்கின்றனர்.
பெரிய நிறுவனங்கள் இப்போது இருப்பதை விட அதிக அளவில் பெண்களை உயர்நிலை பதவிகளில் அமர்த்த வேண்டும் என்று ஜெர்மன் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. அடுத்த வருடத்திலிருந்து ஜெர்மனின் மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் தங்களின் மேற்பார்வை பிரிவு உறுப்பினர்களாகவும் இயக்குநர்களாகவும் 30% அளவில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை ஒதுக்கித்தர வேண்டும் என்பதாக இந்த சட்டம் அமைந்துள்ளது. ஆனால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக தடைகள் வரப்போவதில்லை என்பதாலும் மேலும் இந்த பதவிகள் நிறுவனங்களின் மேலாண்மை பிரிவுகளையும் அரசு நிறுவன பதவிகளையும் உள்ளடக்காதபடியாலும் இந்த சட்டம் வலுவானதில்லை என்றும் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். ஜெர்மனியின் ஆட்சித்தலைவி அங்கேலா மெர்க்கல் கூறும்போது இந்த ஒதுக்கீடு ஒரு கலாச்சார மாற்றத்தை கொண்டுவரும் என்றார்.
இலங்கை தலைநகர் கொழும்பில் சீனாவின் உதவியில் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த துறைமுக நகரம் என்ற 150 கோடி டாலர்கள் நில அபிவிருத்தி திட்டத்தை இலங்கை இடைநிறுத்தியிருப்பதாக சீனா உறுதி செய்திருக்கிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் சென்ற ஆண்டு செப்டம்பரில் இலங்கை வந்திருந்தபோது நேரடியாக தொடங்கி வைத்த திட்டம் இது. இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருப்பது இலங்கை சீனா உறவில் விரிசலை ஏற்படுத்தும் ஆபத்து இருக்கிறது.
காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதிகளில் அரசு படைகளின் துஷ்பிரயோக நடவடிக்கைகள் கிளர்ச்சிக்காரர்களின் நடவடிக்கைகளுக்கு சரிசமமாக இருப்பதாக பிரிட்டிஷ் ஆக்ஸ்ஃபேம் தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. எதேச்சதிகாரமான கைதுகள், மிரட்டி பணம் பறித்தல், கட்டாயப்படுத்தி வேலைக்கு அழைத்துச் செல்வது மற்றும் சட்டத்துக்கு புறம்பான வரி வசூலிப்பு போன்ற அநியாயங்கள் நிகழ்வதாக கிராம மக்கள் புகார் கூறியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் அமைதியை கொண்டு வருவதற்காகவே M23 போராளிகளுடன் 2013 ஒப்பந்தம் செய்யப்பட்டது. எனினும் போராளிகள் மற்றும் ராணுவத்தால் துஷ்பிரயோக நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். ஈராக்கின் மிக பழமையான அசிரிய நகரான நிம்ருத் நகரை கனரக இயந்திரங்களை கொண்டு IS தீவிரவாதிகள் அடிப்பதை ஒரு போர்க்குற்றம் என்று ஐநா மன்றம் தெரிவித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். அது குறித்த மேலதிக BBC விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
ஈராக்கிலும் சிரியாவிலுமாக துண்டு துண்டாக பல நிலப்பரப்புகளை தன் வசம் வைத்திருக்கின்ற IS எனப்படுகின்ற இஸ்லாமிய அரசு அமைப்பினர் நேற்று வியாழனன்று நிம்ருதில் இருக்கின்ற புராதன சின்னங்களை அழிக்க ஆரம்பித்திருந்தனர். கனரக ஆயுதங்களையும் புல்டோசர்களையும் கொண்டு நிம்ருத் சின்னங்கள் தரைமட்டமாக்கப்படுவதாக ஈராக்கின் சுற்றுலா மற்றும் புராதன சின்னங்களுக்கான அமைச்சு நேற்று அறிவித்திருந்தது. ஐநாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோவின் தலைவர் நிம்ருத் சேதப்படுத்தப்பட்ட செயல் ஒரு போர்க்குற்றம் என்று கூறி கண்டித்திருக்கின்றார். கிர்குக் நகர ஆளுநரான நஜ்மால்தீன் கரீம் இதனை தமது பண்டைய நாகரிகத்துக்கு எதிரான தாக்குதல் என வர்ணித்திருக்கிறார்.
Really a typical example of what barbarian groups are these people and their mission is
அந்த காட்டுமிராண்டிகள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கான தெளிவான உதாரணம் இது. கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும், இதுதான் அவர்களது நோக்கம். நிம்ருதில் நடந்திருப்பது பண்டைய நாகரிகத்தையும் சரித்திரத்தையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக அசிரியர்கள் பற்றிய அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட செயல். காட்டுமிராண்டித்தனம் என்பதை தவிர வேறு எதுவுமாகவும் இதனை வர்ணிக்க முடியாது என்றார் கிர்குக் ஆளுநர். மோசூல் நகருக்கு தென்கிழக்காக 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்ற இடம் நிம்ருத். 3200 வருடங்களுக்கு முன்னர் அசிரிய நாகரிகத்தைச் சேர்ந்த மக்களால் நிர்மாணிக்கப்பட்ட நகரம் இது. டைகிரிஸ் நதிக்கரையில் அமைக்கப்பட்டிருந்த இந்த நகரம் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு அசிரியர்களின் தலைநகரமாக விளங்கியது. 1840 ஐரோப்பியர்களால் அகழப்பட்டிருந்த இந்த இடத்திலிருந்து அரச மாளிகைகள், சிலைகள், சின்ன அளவிலான தொல்லியல் பொருட்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. அவற்றில் ஒரு பகுதி மேற்குலக அருங்காட்சியகங்களில் இருக்கின்றன என்றாலும் நிறைய விஷயங்கள் நிம்ருதிலேயே இருந்து வந்தன. BBC பேசிய ஈராக்கிய தொல்லியல் ஆராய்ச்சி நிபுணர் லாமியா அல் கைலானி நிம்ருத் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று என்று கூறினார்.
Things that we worship as these are not worshiping, we just go enjoy.
அந்த காலத்திலே அந்த சிலைகளை வணங்கினார்கள் என்றாலும் இன்று நாம் அவற்றை பார்த்து வணங்கப் போவதில்லை. ஆனால் அவற்றின் மூலமாக நமது சரித்திரத்தை நாம் அறிய முடியும். எனவே அவை நிச்சயம் முக்கியமான விஷயங்கள் தான். அசிரியர்களை பற்றி பைபிளிலும் கூட குறிப்புகள் இருக்கின்றன. எனவே ஈராக்கியர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே இவை முக்கியமான சின்னங்கள் தான். மனிதர்களுக்குத்தான் சரித்திரம் தெரியும், மிருகங்களுக்கு தெரியாது. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் அதுதான் வித்தியாசம் என்றார் ஈராக்கிய தொல்லியல் ஆராய்ச்சி நிபுணர். நிம்ருத்தின் பாரம்பரிய சின்னங்கள் கணிசமான அளவுள்ள ஒரு பகுதியில் பல இடங்களில் பரவியிருப்பதால் அவை முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டனவா என்பது இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறது என BBC செய்தியாளர் கூறுகிறார். IS அமைப்பினர் மிக அண்மையில்தான் மோசூல் அருங்காட்சியகத்திலிருந்து வந்த புராதன கலைச்சின்னங்களையும் சிலைகளையும் உடைத்து அதன் வீடியோவையும் வெளியிட்டிருந்தனர். இப்படியான பழங்காலத்து சிலைகளெல்லாம் தவறான மற்றும் பொய்யான வழிபாட்டு சின்னங்கள் என்று அவர்கள் கூறியிருந்தனர். தங்களுடைய மத நம்பிக்கைகள் அடிப்படையில் இந்த சிலைகளை இப்படி உடைப்பதுதான் சரி என அவர்கள் வாதிட்டிருந்தனர்.
செய்திகளை தந்தவர் சாதாத். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் பாலியல் பலாத்கார குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அடித்து கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சி அலைகளை தோற்றுவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவரை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று கூடி கொலை செய்த விவகாரம் தொடர்பாக அது நடைபெற்ற நாகாலாந்து மாநிலத்தின் அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் பாலியல் பலாத்கார குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவனை அச்சிறையை உடைத்து பொதுமக்கள் வெளியில் இழுத்து வந்தனர். பின்னர் ஊர்வலமாக கொண்டு சென்று அடித்தே கொன்றார்கள். திமாபூரில் பாலியல் வல்லுறவு குற்றத்தில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் குழுக்கள் புதன் புதன்கிழமை என்று போராட்டத்தில் இறங்கின. இந்த போராட்டத்தில் சுமார் 4000 பேர் திரண்டிருந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை கலைக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் காவலர்களை மீறி சிறைக்குள் சென்று ஃபரித் கான் என்ற அந்த நபரை பிடித்து தெருவுக்கு இழுத்து வந்தனர். அந்த நபர் நிர்வாணமாக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டார். தெரு தெருவாக இழுத்து வரப்பட்ட அந்த நபர் திமாபூரில் தூக்கில் தொங்கவிடப்பட்டார். இந்த கும்பலை கலைக்க காவல்துறையினர் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டனர். இதில் பலர் காயமடைந்தனர். சிறையின் இரண்டு கதவுகளை உடைத்து அந்த நபரை பிடித்து வந்த கும்பல் நகரின் பிரதான பகுதியான மணிக்கூண்டு பகுதிக்கு இழுத்து சென்றது என இந்துஸ்தான் டைம்ஸ் இதில் தெரிவிக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு ஒன்றை அமைத்து உத்தரவிட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் டி ஆர் ஜிலியாங் கூறினார். அத்தோடு நிலைமையை சமாளிக்க ஏதுவாக அண்டை மாநிலமான அசாமிலிருந்தும் காவற்படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட அந்த சிறை கைதி வங்க மொழி பேசக்கூடிய முஸ்லீம் என்றும் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவன் என்றும் அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஃபரித் கான் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டான். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ளூர் பழங்குடியின மக்களுக்கும் அருகில் இருக்கும் வங்கதேசத்திலிருந்து வரும் வங்க மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இடையில் மோதல் நடப்பது வழக்கமாய் இருக்கிறது. மக்களே குற்றவாளிகளை தண்டிப்பது இந்தியாவில் அவ்வப்போது நடப்பதுதான் என்றாலும் இவ்வளவு பெரிய அளவில் நடப்பது அரிதான நிகழ்வாகும். நகரின் பல இடங்களில் தீ வைப்பு சம்பவங்களும் நடந்ததால் திமாபூரில் ஊரடங்கு உத்தரவு இடப்பட்டுள்ளது. பிபிசியின் ஆவணப்படமான இந்தியாஸ் டாட்டர் படத்தை தடை செய்ய இந்திய அரசு முடிவு செய்த பிறகு பாலியல் வல்லுறவு குறித்த விவாதங்கள் மீண்டும் பொதுமக்களின் கவனத்திற்கு வந்திருக்கின்றன.
ஜெயக்குமார், சுந்தர பாண்டியன். இப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி ஒருவரை அடித்துக் கொண்ட செயல் எதை காட்டுகிறது என்று பீப்பிள்ஸ் வாட்ச் அமைப்பின் நிறுவனர் ஹென்றி டிஃபேனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சங்கீதா ராஜன்.
இதுல என்னை பொறுத்தவரை இரண்டு விஷயங்கள் இதில் அடங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று கண்டிப்பாக இந்த பாலியல் வன்முறை வழக்கு. இந்த பாலியல் வன்முறை வழக்கு வந்து அதுக்கு காரணமாக இருந்திருக்கும். ஆனால் அதை விட அதிகமாக இருக்கிறது வந்து நம் நாட்டில் இந்த இன்டாலரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஹைட்டில் இருக்க இன்டாலரன்ஸ். அந்த இன்டாலரன்ஸ் வந்து மைக்ரன்ட் ஃப்ரம் பங்களாதேஷ், பங்களாதேஷில் வந்திருக்கக்கூடிய மைக்ரன்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஃபரீத் கான் இருந்த காரணத்தினால அவர் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணை சார்ந்த ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்து விட்டார்ன்றது அதுல இருக்கக்கூடிய கோபம். தவிர ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த வன்முறையாக மற்ற கோபம் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்காது. இந்த இன்டாலரன்ஸ் நம்ம நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இருக்கு, எல்லா பகுதிகளிலும் இருக்கு. பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மும்பையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு பாலியல் வன்முறை வழக்கில் ஈடுபட்டார். அந்த பீகார்லேருந்து வந்து அந்த தவறு செய்தவனை வந்து நாங்கள் முடிச்சிருவோன்ற வெறி வந்து கண்டிப்பாக மகாராஷ்டிரால இருக்கும். இது இந்த 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 டோட்டல் இன்டாலரன்ஸ் நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது பாலியல் வன்முறைக்கு எதிராக இருக்கக்கூடிய கோபம் ஆக மட்டும் நாம் பார்ப்பது தவறாக இருக்கும்.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மை இல்லாத பல இடங்களில் இந்த மாதிரி கொலைகள் குற்றங்கள் நடக்குது. திருச்சியில் கூட திருட வந்த இரண்டு பேரை எரித்து கொல்லப்பட்ட சம்பவமும் இருக்குது, ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல். இப்போ இந்த மாதிரி குற்றம் நடக்கிறப்போ சட்டத்தை மீறி கொலை செய்யலாம், அது பரவாயில்லை, ஏன்னா அது எதிரி என்ற ஒரு நோக்கோடு அவர்கள் ஒரு மனோபாவம் அவரிடம் இருக்கிறது அல்லவா? இது வந்து சட்டத்து மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை இன்மையா, இல்லை எதனால அவங்களே இதை எடுத்துக்கிறாங்க இப்படி ஒரு மனோபாவம்?
ஆட்சியை நம்புகின்ற ஒரு அரசாக நம் நாடு இருக்கிற வரைக்கும் இந்த சம்பவம் வந்து ஒரு ஒரு குற்றம், கண்டிப்பாக ஒரு கொடூர குற்றம், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இது வரைக்கும் சொல்லாத இப்போ சொல்ல விரும்புகிறேன், ஆனால் தொடர்ந்து நம் நாட்டில் வந்து நீதிமன்றங்கள் இது போன்ற வழக்குகளில் தாமதமாக நீதி கொடுப்பது, தவறாக நீதி கொடுப்பது, முறையாக விசாரணை செய்யாமல் இருப்பது, புலனாய்வு செய்யாமல் இருப்பது போன்ற விஷயங்கள் தொடர்ந்தால் தேசத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் இது போன்ற வன்முறை சம்பவங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப நாளாகாது.
இப்போ இந்த சம்பவம் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க வெளி சமூகத்திலிருந்து வந்த ஒருத்தர் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்தியாவிலே பொதுவாக நீங்கள் வந்து ஒரு பதற்ற நிலை மக்களிடையே இருக்க ஒரு சீற்ற நிலைனா அது அரசியல் அல்லது மத தலைவர்கள் தவறான வழியில் திசை திருப்புறது இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா நடக்குதுங்க, ரொம்ப அமைதியா நடக்குது, ரொம்ப அமைதியா நடக்குது. அதுக்கு கவுண்டராக ஒரு அரசு செய்ய வேண்டிய ஒரு மகத்தான கடமை நாம் செய்ய தவறுகின்றோம். நம்முடைய பிரதமர் பிரதமர் வந்து ரொம்ப பெருமையாக யோகாவை நான் சர்வதேச ரீதியில் பரப்பியிருக்கிறேன் என்பதை பெருமையாக சொல்லுகின்றவர்கிட்ட நான் கேட்கிறேன், யோகா அவசியம். ஆனால் எங்க நாட்டுல ஒரு சாதிய சமுதாயம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல, ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய நாட்டுல, ஒரு சாதிய பாகுபாடு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல, பாலியல் ரீதியாக பாகுபாடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், பெண்களை மிக கொச்சத்தனமாக பார்க்கின்ற ஒரு சமுதாயத்தில், கண்டிப்பா எங்களுடைய பள்ளிகளில் சமத்துவம் சார்ந்த கல்வி, சகோதரத்துவம் சார்ந்த கல்வி, மனித உரிமை கல்வி ஒரு கட்டாய பாடமா இருந்தா யோகா கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விட இந்த கல்வி எனக்கு வித்தியாசமான ஒரு சமுதாயத்தை உருவாக்காதா?
பீப்பிள்ஸ் வாட்ச் அமைப்பின் நிறுவனர் ஹென்றி டிபேன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக அடுத்த வாரம் மார்ச் 13 இலங்கைக்கு செல்லும்பொழுது இலங்கையின் வடக்கு யாழ்ப்பாணம் மற்றும் தலைமன்னாருக்கும் செல்வார் என்று இலங்கை அரசு இன்று அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சங்கீதா ராஜன்.
மோடியின் இலங்கை பயணத்தின் போது அவர் செல்லும் இடங்கள் தொடர்பான பயண திட்டத்தை இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் இன்று வெள்ளிக்கிழமை அறிவித்திருக்கிறது. அதன்படி இலங்கை தலைநகர் கொழும்பு தவிர அனுராதபுரம், யாழ்ப்பாணம் மற்றும் தலைமன்னாருக்கும் மோடி செல்வார் என்று கூறப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் மோடி மகாபோதி புனித தலத்துக்கு செல்வார் என்றும், யாழ்ப்பாணத்தில் இந்திய நிதியுதவியுடன் அமைக்கப்படவிருக்கும் யாழ்ப்பாண கலாச்சார மையத்துக்கு அவர் அடிக்கால் நாட்டுவார் என்றும், இந்திய உதவியுடன் கட்டப்பட்டிருக்கும் வீடுகளை அதற்குரிய பயனாளிகளுக்கு அவர் கையளிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமன்னாரில் தலைமன்னாருக்கும் மதவாச்சிக்கும் இடையிலான ரயில் சேவை மீண்டும் துவங்குவதை குறிப்புணர்த்தும் விதமாக அங்கிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் முதல் ரயிலுக்கு கொடியசைத்து மோடி துவங்கி வைப்பார் என்று இலங்கை அரசின் செய்திக்குறிப்பு தெரிவித்திருக்கிறது. இந்திய நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த ரயில் பாதை புனரமைப்பு நடவடிக்கைகளின் விளைவாக நாட்டின் வடக்குக்கும் கொழும்புக்கும் இடையிலான ரயில் சேவை மீண்டும் செயற்பட துவங்கும் என்றும் இலங்கை அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடனும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடனும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராஜாங்க பேச்சுவார்த்தைகளை மோடி நடத்துவார் என்றும், இலங்கை நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வில் அவர் பேசுவார் என்றும், இலங்கையிலிருக்கும் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இந்திய அமைதிப்படை இராணுவத்தினரில் அங்கே கொல்லப்பட்டவருக்கான நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைப்பார் என்றும், மகாபோதிக்கு செல்வார் என்றும் இலங்கையின் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மைத்ரிபால சிறிசேன தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக பிப்ரவரி மாதம் இந்தியா சென்றிருந்தார். அவரது 4 நாள் இந்திய பயணத்தின் போது அவர் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து உரையாடியிருந்தார். இந்தியா இலங்கைக்கு இடையிலான அணுசக்தி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல ஒப்பந்தங்களும் அப்போது கையெழுத்திடப்பட்டன. மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு வரும்படி மைத்ரிபால சிறிசேனா அப்போது நேரடியாக அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதாக இந்திய தரப்பிலும் அப்போதே தெரிவிக்கப்பட்டிருந்த பின்னணியில் மோடியின் இலங்கை பயணத்திட்ட விவரங்கள் இன்று இலங்கை அரசால் முறைப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு மார்ச் 15 மோடி இந்தியா திரும்புவார் என்றும் இலங்கையின் அரசின் வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் இலங்கைக்கு அரசமுறை பயணமாக செல்லவிருக்கிறார்.
செய்தியை தந்தவர் சங்கீதா ராஜன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கையில் சீன உதவியுடன் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட துறைமுக நகரம் என்கிற 150 கோடி டாலர்கள் நில அபிவிருத்தி திட்டத்தை இலங்கை இடைநிறுத்தியுள்ளதை சீனா உறுதி செய்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இந்த முடிவின் சாதக பாதகங்கள் எப்படி அமையும் என்று தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் வி தனபாலசிங்கத்திடம் கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
புதிய அரசாங்கம் பதவியேற்பதற்கு முதலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது சீனாவினால் முன்னெடுக்கப்படுகின்ற துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்தை நிறுத்துவதாகவே கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர்கள் அந்த அரசாங்கத்துக்கும் அதை நிறுத்துவதிலே அல்லது இடைநிறுத்துவதில் கூட ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது போல் தெரிகிறது. ஆரம்பத்தில் இது சம்பந்தமாக பிரச்சனை கிளம்ப பொழுது ராஜித சேனாராட்டம் அவர்கள் அமைச்சரவை பேச்சாளராக இருந்து வெளியிட்ட கருத்துக்கள் எல்லாமே ஒன்று கொண்டும் ஒரு நாளைக்கு மற்றநாள் முரண்பாட்டவையாக இருந்தன. இதேவேளை லக்ஷ்மண் கிரி எல்லை அமைச்சர் அவர்களும் சில வேறு வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் அவர்களும் இடைநிறுத்துவதற்கான முயற்சிகளை நிறுத்தப்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்படுகின்றன என்று தேர்தல் காலத்தில் சொன்ன உறுதியோடு எதையுமே சொல்ல முடியாதவராகத்தான் இருந்தார். ஆனால் இன்று நேற்று முன்தினம் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திலே அதை இடைநிறுத்துவதாகவும், இடைநிறுத்தும்படியே சீன நிறுவனத்தை நம் தாங்கள் கேட்கவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று வரை இந்த கணம் நாங்கள் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிற இந்த கணம் வரை அங்கே பணிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. கொழும்பு காலிமுக திடலினால் போகும் ஒவ்வொருவருக்கும் அதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
சரி, இந்த திட்டத்தில் இலங்கை அரசு, தற்போதைய இலங்கை அரசு அதிருப்தி கொள்வதற்கு காரணங்கள் என்ன? என்ன காரணத்தை சொல்லுகிறார்கள்?
மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் ஊழல்
முறைகேடுகளுடன் முன்னெடுக்கப்பட்டதாகவும் உகந்த நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் முன்னெடுக்கப்பட்டதாகவுமே இந்த அரசாங்கம் குற்றம் சாட்டி அந்த ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்கள் பற்றியும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த துறைமுக நகர அபிவிருத்தி திட்டம் முக்கியமான உண்டு. அடிப்படையிலேயே இது வந்து சுற்றாடல் பாதுகாப்புக்கு ஆபத்தாக அமையக்கூடியது என்பதுதான் இப்பொழுது முனைப்படுத்தப்படுகின்ற ஒரு கருத்து. அதாவது இந்த திட்டத்தை ஆரம்பிக்க முன்னரே மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினால் ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இது முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அதை இப்பொழுது சுற்றாடல் பாதுகாப்பு துறை சார்ந்த ஆர்வலர்களும் சிவில் சமூக அமைப்புகளும் இப்பொழுது அந்த மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் அறிக்கையிலே பூரணப்படுத்தப்படாத ஒன்று குறைபாடுகள் உள்ளது என்று சொல்லி சொல்கிறார்கள். திட்டம் தொடங்கப்பட்ட ஆரம்பத்திலேயே 3 மாத காலத்திற்குள் மாத்திரம் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்கள் நிர்மூலம் செய்யப்பட்டு விட்டதாகவும் இதனால் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்துக்கான தொழிலை செய்ய முடியாமல் இருப்பதாகவும் கடலில் மீன்கள் கூட குறைந்து அந்த பிராந்தியத்தில் மீன்கள் கூட குறைந்து காணப்படுவதாகவும் இந்த சுற்றாடல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள்.
இந்த விஷயம் இலங்கை அரசாங்கத்துக்கும் சீன அரசாங்கத்துக்கும் இருக்கிற உறவுகள்ல எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது?
150 கோடி அமெரிக்க டாலர் திட்டத்தை இடைநிறுத்த வேண்டும் என்று எடுத்த தீர்மானத்துக்கு பிறகு சீன தரப்பினால் வெளியிடப்பட்டிருக்கிற கருத்தில் அவர்கள் இது சம்பந்தமாக இந்த அரசாங்கத்தின் அணுகுமுறை சம்பந்தமாக விசனமடைந்திருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆனால் சீனா போன்ற ஒரு பெரிய வல்லாதிக்க பெரிய பொருளாதார வல்லரசுடன் இலங்கை இத்தகைய ஒரு திட்டத்துக்காக முழுமையான உறவுகளை பாதிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ள வாய்ப்பில்லை. அநேகமாக இந்த திட்டம் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டதை போன்று வகுக்கப்பட்டதை போன்று இல்லாவிட்டாலும் வேறு ஒரு குறைந்த அளவில் அது செயற்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகளே இருப்பதாகவே நம்ப வேண்டி இருக்கிறது என்றால் இந்த அரசாங்கத்துக்கு இதை இடைநிறுத்துவதிலோ அல்லது நிறுத்துவதிலோ முற்றாக ஒரு சிக்கல் இருக்கிறது என்பது இப்போது வெளிப்படையாக தெரிகிறது.
இதில் எழும்பியிருக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்த சந்தேகங்கள், சுற்றாடல் குறித்த சந்தேகங்கள் மற்றும் நிதித்துறை சார்ந்த சந்தேகங்களை தவிர மறுபுறம் பார்க்கின்ற பொழுது இலங்கையின் அண்டை நாடான இந்தியாவுக்கு இதில் ஏதாவது கரிசனைகள் இருக்கின்றதா? ஏனென்றால் இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற பல விஷயங்கள் வந்து இந்தியாவினுடைய புறக்கடையில் சீனா நுழைவதற்கான நடவடிக்கைகளாக பார்க்கப்படுகின்ற ஒரு போக்கும் அங்கே இருக்கின்றது.
சீனாவுடன் ஆன இலங்கையின் நெருக்கம் எப்பொழுதுமே இந்தியாவுக்கு ஒரு உறுத்தலான விடயம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு செல்வாக்கை செலுத்துகின்ற ஒரு போக்கை இன்றைய சமகால உலகிலே இந்தியாவினால் செய்ய முடியும், செய்வதில் அக்கறை காட்டுவார்கள் என்று நினைக்கவில்லை. ஆனால் பாதுகாப்பு துறைகளை பொறுத்தவரை, கேந்திர முக்கியத்துவ நலன் சம்பந்தப்பட்ட விவரங்களை பொறுத்தவரை இலங்கை சீனாவுடன் மேலும் நெருக்கமாக போவதை தடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை இந்தியா வகுக்கலாம்.
தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் வி தனபாலசிங்கம். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு முன்னர் விலகியிருந்த முருகேசு பகீரதி என்கிற தாய் கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அவரது தடுப்பு காவல் 90 நாட்களுக்கு இன்று நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர் பாலேந்திரன் ஜெயக்குமாரியை விடுதலை செய்ய கோரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இன்று கொழும்பில் நடந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தடுத்து வைக்கப்பட்டுள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர் பாலேந்திரன் ஜெயக்குமாரியை விடுதலை செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் அமைதி போராட்டம் ஒன்று கொழும்பு நீதிமன்ற வளாகம் முன்பாக நடைபெற்றது. இன்று காலை கொழும்பு நீதிமன்ற வளாகம் முன்பாக ஒன்று கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு உரையாற்றிய காணாமல் போனோரை கண்டறியும் குழுவின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ கருத்துக்களை தெரிவித்த போது பாலேந்திரன் ஜெயக்குமாரி வழக்கு விசாரணையின்றி 352 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரிட்டோ பெர்னாண்டோ அவரை உடனடியாக விடுதலை செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
விசேஷம்
அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறித்து வரவேற்பதாக தெரிவித்த பிரிட்டோ பெர்னாண்டோ, ஆயினும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மந்த கதியில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த போராட்டத்தின் போது உரையாற்றிய மன்னார் மாவட்ட மாதர் அபிவிருத்தி குழுவின் ஸ்ரீன் சருண் கருத்துக்களை தெரிவித்த போது,
தொடர்ந்து ஜெயக்குமாரி சம்பந்தமாக அவர் ரிலீஸ் பண்றது மட்டுமில்லாமல் நிறைய பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆக்களும் சரியாக விசாரிக்கப்பட்டு உண்மை அவங்க செஞ்சிருந்தா குற்றம் செஞ்சிருந்தா தண்டனை கொடுங்க, அப்படி இல்லாட்டி ரிலீஸ் பண்ணுங்கோட்டு தான் நாங்கள் இன்றைக்கு இதில் வந்து நின்று கேட்குறோம். வடக்கில் நிறைய அம்மாமார் தங்களோட பிள்ளைகளையும் தங்களோட கணவன்மாரையும் பார்த்து கொண்டு தேடிக்கொண்டு திரிகிற காலத்தில் எங்கேயாவது அவையை தடுத்து வச்சிருந்தால் இந்த அரசாங்கம் இந்த கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவையில் செஞ்ச குற்றத்தை நிரூபிக்கலாம், அப்படி இல்லாட்டி அவையில் விடுதலை செய்யலாம்.
இதேவேளை ஜெயக்குமாரி தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பான வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் சந்தேகநபர் சம்பந்தமாக எடுக்கவுள்ள நடவடிக்கைகள் குறித்த சட்டமா அதிபரின் எழுத்து மூலமான ஆலோசனை இதுவரை தனக்கு கிடைக்கவில்லை என்று அறிவித்தனர். இதன்படி வழக்கு விசாரணையை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் ஆலோசனை தொடர்பாக நீதிமன்றத்தை தெளிவுபடுத்துமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து இலங்கை வடக்கிலிருந்து ஒரு செய்தி. இலங்கைக்கான நார்வே தூதர் யாழ்ப்பாணத்தில் வடமாகாண முதலமைச்சரை இன்று சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்தும் வடமாகாணத்தின் மேல் செய்திகள் குறித்தும் விவரங்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் இறுதி யுத்தத்தின் போது நடந்த சம்பவங்கள் பற்றிய உண்மைகளை ஏற்றுக்கொண்டால்தான் சமூகங்களிடையே நல்லிணக்கத்தையும் நல்லுறவையும் ஏற்படுத்த முடியும் என்று யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் செய்த நோர்வே தூதுவர் கிரிட்டே லோஷன் அம்மையார் அவர்களிடம் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து வடபகுதியின் அரசியல் மற்றும் மாகாண சபையின் நிலைமைகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த இலங்கைக்கான நோர்வே தூதுவர் கிரிட்டே லோஷன் அம்மையார் அவர்கள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மற்றும் மாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் ஆகியோரை தனித்தனியே சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். நோர்வே தூதுவருடனான சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த சந்திப்பு பற்றிய விவரத்தை வெளியிட்டார். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தின் மூலம் அரசியல் சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதையும் வடமாகாண சபையில் ஆளுநரும் பிரதம செயலாளரும் தங்களுடன் ஒத்துழைத்து செயற்பட்டு வருவதையும் நோர்வே தூதுவரிடம் தான் எடுத்துரைத்ததாகவும் விக்னேஸ்வரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார்.
இந்த நேரத்திலே இன ஒழிப்பு சம்பந்தமான ஒரு பிரேரணையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே. தற்போது உங்களுக்கு சார்பான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது அதனை இல்லாமல் பண்ணுவது போன்று ஒரு நடவடிக்கைகளே எடுத்திருக்கின்றீர்களே என்று அவர் குறிப்பிட்டார். நான் கூறினேன் அது பாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை நடந்து உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் மக்களிடையே நல்லெண்ணத்தையும் சௌஜன்ய நிலையையும் ஏற்படுத்தலாம் என்றும் குறிப்பிட்டேன்
என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். அத்துடன் இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் விசாரணை அறிக்கை செப்டம்பர் மாதத்திற்கு பின்போடப்பட்டிருப்பது குறித்து தமிழ் மக்களின் நிலைமைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது.
எங்களை பொறுத்தவரையிலே ஜெனீவா தீர்மானம் சம்பந்தமான அந்த அறிக்கை பின்போடப்பட்டதால் எங்களுடைய உரிமைகள் குறித்துக்கள் பிரச்சனைகள் அவை தாமதப்படுத்தி அவை மறந்துவிடப்படுமோ என்ற ஒரு அச்சம் தமிழ் மக்களிடையே இருப்பதால் தான் இதற்கு நாங்கள் எதிர்ப்புகள் தெரிவித்து வந்திருக்கின்றோம் என்பதை எடுத்துக்காட்டினோம். அவர் அது உண்மையாக அதை எங்களுக்கு பாதகமான ஒரு செயல் என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எடுத்து கூறினார். அரசாங்கம் உள்நாட்டில் இது சம்பந்தமான ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்த நினைத்திருப்பது எங்களுக்கு அவ்வளவாக சரியாகப்படவில்லை என்று அதனையும் எடுத்து கூறினேன். ஏனென்றால் உள்ளக கட்டுமானங்கள் பக்கச்சார்பாக இருக்கக்கூடும் என்ற ஒரு கவலை தமிழ் மக்களிடம் இருப்பதாக அதனையும் எடுத்து கூறினேன். அவ்வாறு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வதேச அரசாங்கங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக போதிய அறிவை பெற்றிருக்கின்றன என்றும் பிழை எதுவும் நடைபெறுவதற்கு இடமளிக்காது என்பதையும் காட்டி நோவே தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சார்பாகத்தான் நடவடிக்கைகளை இதுவரையும் எடுத்து வந்திருப்பது என்பதையும் எடுத்து காட்டினார்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். இதேவேளை காணாமல் போயுள்ளவர்கள் இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்களை கண்டறிந்து தகவல் தெரிவிக்க வேண்டும், சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை உரிமையாளர்கள் கையளிக்க வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை முன்வைத்து காணாமல் போனோருக்கான அமைப்புகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உண்ணாவிரத போராட்டங்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய நகரங்களில் இன்று இடம்பெற்றிருக்கின்றன. இராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் தனது கணவரை பற்றிய தகவல் தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கின்ற வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்களும் நல்லூரில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்காலிலிருந்து இளைஞர்கள் சிலர் யாழ்ப்பாணத்தை நோக்கி நடைப்பயணம் ஒன்றை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ஈராக்கில் உள்ள பண்டைக்காலத்து அசிரிய நகரமான நிம்ருத்தை இஸ்லாமிய அரசு ஆயுதக் குழுவினர் அழித்திருப்பது போர்க்குற்றம் என கூறி ஐநா கலாச்சார மற்றும் பண்பாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ கண்டித்துள்ளது. பாகிஸ்தான் மாகாணமான கைபர் பக்துங்குவாவில் உள்ள 100 அதிகமான பள்ளிக்கூடங்களுக்கு பெஷாவர் பயங்கரவாதத்தில் பலியான குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களின் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பெரிய நிறுவனங்கள் இப்போது இருப்பதை விட அதிக அளவில் பெண்களை உயர்நிலை பதவிகளில் அமர்த்த வேண்டும் என்று ஜெர்மன் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.